சிவாந்த லஹரியில் அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். 64வது ஸ்லோகம். வக்ஷஸ்தாடனமந்தகஸ்ய கடினாபஸ்மார சம்மர்தனம் பூபிருத் பர்யடனம் நமத் சுரசிரஹா கோட்டீர சங்கர்ஷணம் கர்மேதம் மிருதுலஸ்ய தாவக பதத்வந்த்வஸ்ய கௌரீபதே மச்சேதோ மணிபாதுகா விஹரணம் சம்போ சதாங்கீகுரு. ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை. மச்சேதா, என் மனமானது, ஹே சம்போ, உன்னுடைய மிருதுவான பாதங்களுக்கு ஒரு பாதுகையாக இருக்கட்டும், மணி பாதுகையாக இருக்கட்டும் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த முந்தின ஸ்லோகத்தில் கண்ணப்பனுடைய பக்தியை நினச்சி பார்த்தார். அந்த கண்ணப்பனை போல் நம்மால் பக்தி பண்ண முடியாது, ஆனால் எப்படியாவது ஒரு விதத்தில் பகவானோட சம்பந்தம் ஏற்படணும், பகவானுடைய நமக்கு அருகில் இருக்கணும் அப்படின்னு. அது போகும், கண்ணப்பன் போல் பக்தி வரும்போது வரட்டும், இப்போ எப்படியாவது பகவானுக்கு சேவை பண்ணணும். இது மாதிரி மகான்கள் எல்லாருமே வேண்டின்னு இருக்கா. குலசேகர ஆழ்வார் ஊநீர் செல்வத்து அப்படின்னு ஒரு பதிகம் பாடியிருக்கார். அதில் திருவேங்கடமலையில் உள்ள ஒரு சுனையில் ஒரு மீனாவாவது நான் பிறக்கணும், அங்கே இருக்கிற ஒரு குளத்தில் ஒரு குறுகா ஒரு கொக்காவாவது நான் பிறக்கணும், எப்படியாவது அந்த திருவேங்கடமுடையானுக்கு ஒரு சம்பந்தம் எனக்கு ஏற்படக்கூடாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அதில் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்லி, உன் கோயில் வாசலில் எல்லாரும் என்னை மிதிச்சுண்டு போய் உன்னை தரிசனம் பண்ணும்படியாக ஒரு படியாக நான் கிடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். இன்றைக்கும் அந்த திருவேங்கடமுடையானுடைய சந்நிதியில் குலசேகரப்படி அப்படின்னு ஒரு படி இருக்குது, எல்லாரும் அதை மிதிச்சுண்டு போய் தான் சுவாமி தரிசனம் பண்ணணும். அந்த மாதிரி அவர் பிரார்த்தனை பண்ணதை பகவான் நிறைவேற்றி கொடுத்தார். இதுக்கு அடுத்த பாசுரத்தில், நான் என்னவோ வேண்டிக்கிறேன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு, நீ தான் என்னுடைய தலைவன், நீ என்னை எப்படி வச்சாலும் நான் அதில் சந்தோஷப்படுவேன். செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. நீதான் என்னுடைய பெருமான், அதனால் நீ என்னை எப்படி வச்சாலும் ஏதோ விதத்தில் எனக்கு உன்னுடைய சம்பந்தத்தை கொடுத்தா அதிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஆச்சாரியாளிங்க பரமேஸ்வரனுடைய பெருமை நினச்சி பார்க்கும்போது, அவர் அவ்வளோ பெரியவர், நம்மால் அவருடைய பாதத்தில் தான் கிடக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த பாதத்தை நினச்சோடனே அது இவ்வளோ மிருதுவாக இருக்கேன் அப்படின்னு. இதுவும் மகான்கள் எல்லாரும் பகவானுடைய பாதத்தினுடைய அனுபவம் கிடச்சோடனே, இந்த பாதம் எவ்வளோ மிருதுவாக இருக்குது, பக்தானாம் காமவர்ஷ தியூத்தரு கிசலயம் அப்படின்னு நாராயண பட்டத்ரி கடைசி தசகத்தில் சொல்கிறார். சுவாமியுடைய ரூபத்தில் யோகீந்திராணாம் துதங்கேஷு அதிக சுமதுரம், உன்னுடைய ரூபத்தில் இந்த பாதம்தான் யோகிகளுக்கும் மதுரம், சுமதுரம், அதிக சுமதுரம், ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. பக்தர்களுக்கு இது காமத்தையெல்லாம் பூர்த்தி செய்யும் ஜூத்தரு கற்பக விருட்சத்தின் கிசலயம், ஒரு தளிரை போல் இருக்கு அப்படி. அந்த குழந்தையோட பாதம் இல்லையா, குருவாயூரப்பனுடைய பாதத்தை நினச்சோடனே தளிர் போல் இருக்கே அப்படின்னு அவருக்கு தோன்றுறது. அதே மாதிரி மூக்கபஞ்சஸ்ரீயில் பாதாரவிந்த சதகத்தில் நிறைய வாட்டி அந்த கோமளத்தை அந்த மிருதுத்தன்மையை பேசிகிட்டே இருப்பார். யயோ பாக்கோத்ரேக்கம் பிபட்டிஷதி பக்தியா கிசலயம் மிருதிம்னஹா, மிருதிம்னஹான்னா மிருதுத்தன்மை, அதோடைய ஒரு அட்வான்ஸ்டு லெவலை கற்றுக்கிறதுக்காக தளிர் உன் பக்கத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். பகவானுடைய பாதத்துடைய மிருதுத்தன்மை, செக்கச்சவேல் அந்த அழகு, அந்த குளிர்ச்சி, தாபசாந்தி, இதெல்லாம் பாதத்தை நினச்சோன்னே பக்தர்கள் உணர்றது. அந்த பாதம் ஆனால் என்ன பண்ணுறதுங்கிற ஆச்சாரியால் சொல்கிறார். வக்ஷஸ்தாடன மந்தகஸ்யா, மார்கண்டேயனை காப்பாற்றுறதுக்காக உன்னுடைய அந்த பாதங்களை கொண்டு யமனின் மார்பில் உதச்சியே அப்படிங்கிற கடினாபஸ்மார சம்மர்தனம், தாருகோணத்தில் ரிஷிகள் அபஸ்மாரம் அப்படின்னு இந்த காக்காவளிப்பு நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதுக்கு அபஸ்மாரன்னு பேர், அஜானத்தினுடைய அடையாளம், அதை ஒரு சின்ன குள்ளமாக ஒரு உருவமாக வந்து பகவானை எதிர்க்க வந்தது. பகவான் அதை மிதிச்சு அது நர்த்தனம் பண்ணுறார். நடராஜா சில எல்லாத்துலேயும் அந்த அடியில் அந்த முயலகன் இருப்பான். அப்படி முயலகனை மிதித்தாய் பூபிருத் பரியட்டனம், பூபிருத்னா மகீதரஹான்னு முக்ககவி சொல்வார், பூமியை மலைகள் தாங்கிறதுன்னு. அந்த மலைகள் மேலே பரமேஸ்வரன் நடக்கிறார். ஏன்னா அவர் மலைவாசி, மலைகள் மேலே நடக்கிற நீ. நமத் சுரசிரஹா கோட்டீர சங்கர்ஷணம், இந்த நமஸ்காரம் உள்ள தேவர்களுடைய கிரீட்டம் எல்லாம் வேற உன் கால் மேலே படும். இப்படி உன்னுடைய மிருதுவான இந்த பாதங்களுக்கு பலவிதத்தில் ஆபத்து இருக்குது, அந்த மிருதுத்தன்மைக்கு பங்கம் வரும் போல இருக்கே, அதனால் நீ என்ன பண்ணு, கர்மேதம் மிருதுலஸ்ய தாவக பதத்வந்தஸ்ய, இந்த உன்னுடைய இரு பாதங்களை கௌரீபதே, இந்த கௌரி அவளுக்கும் பொறுக்காது, அவ்வளோ அழகாக அவ்வளோ மிருதுவாக இருக்கா, அவளும் பார்த்துட்டுருக்கா அவனுடைய பாதங்களை, அதனால் அந்த பாதங்களை பாதுகாக்க. மச்சேத்தோ மணி பாதுகா விஹரணம் சம்போ சதாங்கி குரு, என்னுடைய சித்தத்தை உன்னுடைய பாதத்தில் பாதுகையாக பாதரக்ஷையாக போட்டுக்கொள்ளுவது என்று நான் வேண்டிக்கிறேன், சதா அங்கீகுரு, இதை நீ அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மகான்கள் எப்படி குலசேகர ஆழ்வார் எதாவது தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார், குலசேகர் அப்படியாக எல்லா பக்தர்களுடைய பாதத்தொழியும் ஏற்கும்படியான உயர்ந்த பெருமை அடைந்தாரோ அந்த மாதிரி ஆச்சாரியாள் உன்னுடைய பாதுகையாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறார். அது ரொம்ப எளிமையான பிரார்த்தனை மாதிரி தான் இருக்குது, ஆனால் பகவானுடைய பாதுகையோட மகிமை எவ்வளோ பெருசு. பாதுகா சஹசிரம் அப்படின்னு பாதுகையினுடைய மகிமை பற்றி 1000 ஸ்லோகங்கள் வேதாந்த தேசிகர் பண்ணியிருக்கார். அதில் ஒன்று சுவாமிகள் சொல்லுவார் ராமாயணத்தில், அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது சீதா தேவி ராமரோட நானும் உங்களோட வரேன்னு சொல்லும்போது, உங்களுக்கு முன்னாடி நான் கல் முள்ளெல்லாம் உங்கள் காலை குத்தாத மாதிரி சுத்தம் பண்ணிகிட்டே பெருக்கிண்டே வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அதை வச்சுட்டு வேதாந்த தேசிகர் சொல்கிறார், ஹே பாதுகே, கல் முள்ளெல்லாம் காலில் பகவானுடைய காலில் குத்தாமல் பார்த்துக்கிற வேலை உன் வேலை, உன்னுடைய அந்த வேலையை சீதாதேவி பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாப்பாரு அப்படின்னு சொல்கிறார். பரதன் முதற்கொண்டு அந்த பகவானுடைய பாதுகையும் பகவானுடைய பாதமும் ஒன்று அப்படின்னு அந்த பாதுகையை ஏற்றுக்கொண்டு அதை தலையில் வச்சுண்டு அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி சத்ரம் தாரய சக்ஷிப்ரம் ராமபாதௌ இமௌ ஸ்திதௌ, ராமருடைய இரு பாதங்கள் இங்கே நிற்கின்றன, இவற்றுக்கு கொடை பிடிங்கோ அப்படின்னு பரதன் சொல்கிறான். ராமருடைய பாதுகைகள்னு சொல்ல, ராமருடைய பாதங்கள்னு சொல்கிறான். அப்படி பாதுகையும் ராமரும் ஒன்று தான் அப்படின்னு இதை வச்சுட்டு சுவாமிகள் அந்த பெரிவா பாதுகைன்னு சொல்ல மாட்டார், பெரிவாளே அங்கே இருக்கார் அப்படின்னு அந்த பாவனையிலேயே அவ்வளவு பயபக்தியாக பூஜை பண்ணுவார் பாதுகைக்கு. அந்த பாதுகையுடைய அனுகிரகத்தினால சுவாமிகள் சன்னியாசமே வாங்கிட்டார் பெரிவா பாதுகையிலேருந்து. இந்த பகவானுடைய பாதத்தோட சம்பந்தம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் பாதுகையாக இருக்கேங்கிறார் ஆச்சாரியாள். இந்த பகவானுடைய பாதங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அடியார்கள் தான். இந்த அடியார்களுடைய சங்கம் கிடைக்கணும், சாதுக்களுடைய சங்கம் கிடைக்கணும். அது கிடச்சிடுச்சுன்னா மிருதுகுண பரிப்பேட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி சாதுக்கள் கிட்ட தான் அவளுக்கு தன்னலமே கிடையாது, ஈகோவே கிடையாது. அதனால தான் நல்ல குணங்கள்னு விவேக குணங்கள் இன்னும் அதுக்கு மேலே உயர்ந்த குணங்களெல்லாம் பகவானுடைய பக்தர்கள் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவளால் தான் வைராகியத்தோடு இருந்துட்டு பகவானுடைய பேரால் உலகத்தில் யார் என்ன பேசினாலும் என்ன இரிட்டேட் பண்ணாலும் அதெல்லாம் சகிச்சுண்டு நல்லவாளாகவே இருக்க முடியும். அப்பேற்பட்ட சாதுக்களை நம்ம பார்த்தோன்னா அவளோட பழகினோன்னா அந்த ஆனந்தம் வேறு எதுலேயும் கிடைக்காது. ஒரு தடவை அதை அனுபவிச்சுட்டா அதே நினச்சிண்டு அதுலேயே மனசை லயிச்சுண்டு ஜென்மாவை தள்ளிட்டு போயிடலாம். அப்பேற்பட்ட அனுபவம் அது. மகாபெரிவாள்கிட்ட பழகினவாள்லாம் எப்படி அந்த தங்களுடைய அனுபவத்தை சொல்கிறா, அந்த மாதிரி மகான்களுடைய நெருக்கங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் வேண்டிக்கிறார் ஆச்சாரியாள். வக்ஷஸ்தாடனமந்தகஸ்ய கடினாபஸ்மார சம்மர்தனம் பூபிருத் பர்யட்டனம் நமத் சுரசிரஹா கோட்டீர சங்கர்ஷணம் கர்மேதம் மிருதுலஸ்ய தாவக பதத்வந்தஸ்ய கௌரீபதே மச்சேதோ மணி பாதுகா விஹரணம் சம்போ சதாங்கி குரு. அப்படி அந்த மகான்களுடைய நெருக்கம் அந்த பாதத்துடைய பஜனம் என்ன பண்ணும், அதனால் என்ன கிடைக்குங்கிறத அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார். வக்ஷஸ்தாடன சங்கையா விசலிதோ வைவஸ்வதோ நிர்ஜராக கோட்டீரோஜ்வல ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே திருஷ்ட்வா முக்திவதூஹு தனோதி நிபிருதா ஸ்லேஷம் பவானீபதே யச்சேதஸ்தவ பாத பத்ம பஜனம் தஸ்யேஹ கிம் துர்லபம். யார் உன்னுடைய பாத பஜனத்தை இங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு கிம் துர்லபம், மூலத்திலையும் எதுதான் துர்லபம், அவளால் எதையும் அடைய முடியும். எப்படின்னா, பவானிபதே பக்ஷஸ்தாடன சங்கையா, மார்பில் உதைவிழுமோ என்று பயந்து வைவஸ்வதா யமன் விசலித்தகா, அவள்கிட்டேருந்து பயந்து ஓடி போய்டான். யமன் பக்தர்களை அண்டமாட்டான். கோட்டீரஜ்வல ரத்னதீப கலிகா நீராஜனம் நிர்ஜராகா குர்வதே, கிரீட்டங்களில் பிரகாசிக்கின்ற ரத்னத்தை கொண்டு அதை தீபமாக வச்சுண்டு அந்த பக்தனை தேவர்கள் கற்பூர ஆர்த்தி பண்ணுறா அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு முக்தி வது, முக்தி என்ற பெண் நிபுர்த்தா ஆஸ்லேஷம் தனோதி, இருக வந்து அவனை தழுவிக்கொள்கிறாள். அதாவது பக்தனுக்கு தேவர்களும் வணங்குவார்கள். புதே வா மூக்கே வா தப பததி யஸ்மின் க்ஷணமசோ கட்டாட்சா காமாட்சி பிரகடஜடிமக்ஷோதபடிமா கதங்காரம் நாஸ்மை கரமுகுலச்சூடாலமுகுடாஹா நமோ வாக்கம் ப்ரூயுஹு நமுச்சி பரிபந்தி பிரபிருத்தயா அப்படின்னு மூக்கக்கவி சொல்வார். அவன் முட்டாளாக இருந்தாலும் சரி, பண்டிதனாக இருந்தாலும் சரி, உன்னோட கட்டாட்சம் கிடச்சிடுத்துனா அந்த ஜீவனை இந்திராதி தேவர்கள் வந்து நமோ நமஹா என்று அவனை வணங்குவார்கள் அப்படின்னு சொல்வார். அப்படி தேவர்களும் அவனை வணங்குவார்கள். யமன் அவனை கண்டு அஞ்சு பயந்து ஓடி போயிடுவான். முக்தி வது அவனை வந்து தழுவிக்கொள்வான், அது முக்தி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அருணகிரிநாத பெருமானும் கடைக்கண்ணியல் வகுப்பு அப்படின்னு ஒரு வகுப்பு இருக்குது. பகவானுடைய முருகப்பெருமானுடைய மயிலையும் அவன் திருக்கை ஐலையும் அவன் கடைக்கண் இலையும் நினைந்திருக்க வாருமே அப்படின்னு வழிபடுத்துகிறார். பகவானுடைய பஜனத்தை பண்ணுறதுக்கு வாருங்கோ, இதெல்லாம் கருணையினால மகான்கள் சொல்கிறான். அவளுடைய அனுபவம், அவளுடைய நம்பிக்கை, பகவானுடைய பஜனத்தை பண்ணால் எல்லாமே கிடைக்கும். அதில் சொல்கிறார், இலகிய நலம் செய் புட்பகமும் உடல் நிறம் வெளுத்த இபவரசனும் பொறுப்பும் ஏறலாம், குபேரனுடைய ரதமான புஷ்ப விமானத்தை ஏறலாம், இந்திரனுடைய விமானமான ஐராவதத்தில் ஏறலாம், இருவரவர் நின்றிடத்தும் எவரவர் இருந்திடத்தும் ஒருவன் இவன் என்று உணர்ச்சி கூடலாம். ரெண்டே பேர் இருந்தாலும் சரி, பெரிய சபையாக இருந்தாலும் இவன் உயர்ந்த ஞானி என்று எல்லாரும் உணரும்படியான உயர்ந்த ஞானத்தை அடையலாம். யமபடர் தொடர்ந்தழைக்கில் அவருடன் எழுந்து உளுக்க இடியென முழங்கி வெற்றி பேசலாம் அப்படின்னு யமபடர்கள் அவளை பார்த்து நம்ம நெடுங்கணும். இந்த முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அவளை எதிர்த்து அவா நெஞ்சம் அஞ்சும்படியாக இடி முழக்கம் போல எதிர்த்து அவள்கிட்ட நம்ம யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லார். இந்த மூணும் இந்த ஆச்சாரியோட ஸ்லோகத்தில் இருக்குது. அம்பாளுடைய சுவாமியுடைய பாத பஜனம் பண்பவன் பார்த்து யமன் ஓடி போயிடுவான், தேவர்கள் அவனை வணங்குவார்கள், முக்தி வது அவனை வந்து அணைத்து கொள்வாள் அப்படின்ருக்கு. ஆனால் இந்த பக்தி பண்ணும்போது என்னென்னா, தேவர்கள் வந்து வணங்கும்போது பக்தர்கள் அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டான். ஏன்னா அந்த தேவர்களுக்கும் கிடைக்காத ஒரு பேரின்பம் அவளுக்கு அந்த பாத பஜனத்தில் கிடைக்கிறது அப்படிங்கிறது அவளுடைய அனுபவமாக இருக்கும். ராமாயணத்தில் பரதன் வந்து பரத்வாஜரை தர்சனம் பண்ணுறாங்கிற போது, இந்திரனுடைய புரோஹித்தரான பரத்வாஜருடைய ரம்யமான குடிசைக்கு வந்தான் இருக்கும். அவர் இந்திரனுக்கு புரோஹிதராக இருந்தாலும் அவர் குடிசையில் தான் வாழ்கிறார். ஆனால் அந்த குடிசை ஒரு விளக்கேற்றி ஒரு அக்னிஹோத்திரம் பண்ணி ரம்யமாக இருக்குது அப்படின்னு சுவாமி எழுத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்வார். அது மாதிரி பிராமணர்கள் எளிமையாக வாழணும், அவளுடைய தப்போபலத்தினால் அவள் இருக்கிற இடம் ஒளிபெற்று விளங்க வேண்டுமே தவிர, மாடர்ன் கேட்ஜெட்ஸு காரு பங்களாவால் அவள் வந்து பெருமையாக வாழ மாட்டா, அதை விரும்ப மாட்டா அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி அவர் இருந்தார் சுவாமிகள். ஒரு மாடர்ன் கேட்ஜெட்ஸ் கூட லைஃப் டைமில் யூஸே பண்ணது கிடையாது. அதனால தான் தபஸோடு இருந்தார், மரவாளுக்கு அனுகிரகம் பண்ண முடிஞ்சது அவரால். அப்படி நம்மால் அவ்வளோ வைராகியமாக இருக்க முடியலனாலும் மகான்களுடைய சங்கத்தை வச்சுருந்தோமானால், பகவானுடைய பாத பஜனத்தை அவா சொல்லிக் கொடுத்த வழியில் நம்ம பண்ணோமானால், ஸ்ரீராமச்சந்திராசித சத்குருணாம் பாதாரவிந்தம் பஜதாம் நராணாம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனந்த கீர்த்திஹி அந்தேச்ச விஷ்ணுஹோ பதமஸ்தி சத்தியம் அப்படின்னு சுவாமிகள் மேலே ஒரு மங்கள ஸ்லோகம். ஸ்ரீராமச்சந்திராசிதா, ஸ்ரீ ராமச்சந்திராசயா அப்படிங்கிற சுவாமியுடைய தீட்சா நாமம். அவருடைய பாதத்தை பற்றி கொண்டிருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனந்த கீர்த்திகி இதெல்லாம் கிடைக்கும். அந்தேச்ச விஷ்ணுஹோ பதமஸ்தி சத்தியம், முடிவில் விஷ்ணுவுடைய பதமும் கிடைக்கும். அப்படின்னு சொல்கிறா. அப்படி மகான்களுடைய ஆசிரியம் கிடச்சதுன்னா நமக்கு நம்முடைய ஆசைகள் சிலதும் பூர்த்தியாகும். அதுக்கெல்லாம் மேலே முக்தி வது வந்து அந்த பக்தனை தானே அணைச்சிண்டு முக்தினா என்ன, உலக ஆசாபசங்கள்லாம் விடுறது, தானாக விட்டுடும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.